வணக்கம். தென்கிழக்கு ஆசியாவில் பொருளாதார முன்னேற்றம் அடைந்த நாடுகளில் மலேசியா உறுதியான இடம் பிடித்திருப்பது உலகறிந்த செய்திதான். தீவிர பொருளாதார மேம்பாடு கண்ட மற்ற நாடுகளைப் போலவே மலேசியாவிலும் அதன் மேம்பாட்டுத் திட்டங்களுக்கு தொழிலாளர் பற்றாக்குறை இருப்பதால் பல வெளிநாடுகளிலிருந்து அது தொழிலாளர்களை தருவித்துத்தான் இந்த திட்டங்களை வெற்றி பெற செய்துள்ளது. மலேசியாவின் வரலாற்றில் வெளிநாட்டு தொழிலாளர்கள் வருகை புதியது அல்ல. 150 ஆண்டுகளுக்கு முன் காலனித்துவ அரசு தென்னிந்திய தொழிலாளர்களை தருவித்துத்தான் ரப்பர் பயிரை உற்பத்தி செய்து வளம் பெற்றது. ஈயத்தை தோண்டி எடுக்க சீனர்கள் தாங்களாகவே விரும்பி இங்கு குடியேறினார்கள். முஸ்லிம் நாடான மலேசியாவில் இந்த இரு முஸ்லிம் அல்லாத சமூகங்கள் பெருவாரியாக குடியேறிய நல்லது கெட்டது பற்றிய விவாதங்கள் இங்கு நிறையவே நடந்துள்ளன. இதன் அடிப்படையில் தற்கால முன்னேற்ற திட்டங்களுக்கு ஆட்கள் தேவைப்பட்ட போது சுதந்திர மலேசிய அரசு முஸ்லிம் நாடுகளில் இருந்தே வருவோருக்கு சலுகை அளிக்க தொடங்கிற்று. இதன் முதல் அலையாக 30 ஆண்டுகளுக்கு முன்னர் பங்களாதேஷிலிருந்து தொழிலாளர்கள் தருவிக்கப்பட்டனர். அடுத்த அலையில் இந்தோனேசிய தொழிலாளர்கள் தருவிக்கப்பட்டனர். இந்த இரண்டு நாட்டவர்களும் நாட்டு மேம்பாட்டுக்கு பெரும் பங்காற்றி இருந்தாலும் அவர்களால் சமுதாய சிக்கல்கள் பலவும் ஏற்பட்டன. ஒண்டிக்கட்டையாக வரும் அழகான பங்களாதேஷ் இளைஞர்கள் உள்ளூர் மலாய் பெண்களையும் இந்திய பெண்களையும் ரகசியமாக திருமணம் செய்து கொண்டு நாடு திரும்பும் போது அவர்களை நிர்கதியாக விட்டு சென்றார்கள். இந்தோனேசியர்கள் வேலை செய்தது போக மிச்சமிருந்த நேரத்தில் கொள்ளையர்களாக மாறி உயர்தர மலாய் அதிகாரிகள் வணிகர் உட்பட பலர் வீடுகளை சூறையாடி கொலையும் செய்தனர். இதனால் இந்த நாடுகளின் மனிதவள இறக்குமதிகளை குறைத்துக் கொண்டு வேறு நாடுகளை நோக்க மலேசியா விரும்பியது. முஸ்லிம் நாடுகளாக தேடிய போது பாகிஸ்தானை பரிசீலனை செய்தது. ஆனால் பாகிஸ்தானில் இப்போது நிலவும் முஸ்லிம் தீவிரவாதமும் பயங்கரவாதமும் தொழிலாளர்கள் மூலமாக மலேசியாவுக்குள்ளும் இறக்குமதியாகும் வாய்ப்பை கருதி அந்த திட்டத்தை கைவிட்டது. வீட்டு வேலை செய்யும் பணிப்பெண்களாக இந்தோனேசியர்கள் பிலிப்பினோக்கள் தொடர்ந்து வருகிறார்கள். இதற்கிடையே சீனாவிலிருந்தும் பணிப்பெண்களை தருவிக்கும் யோசனை கூறப்பட்டது. ஆனால் சீனர்கள் அதிகமாக வாழும் மலேசியாவில் அழகிய இளம் சீன பெண்கள் பணிப்பெண்களாக வந்தால் அவர்கள் வீட்டு ஆடவர்களை மயக்கிவிடக்கூடும் என்னும் குரல் சீனர் சமுதாயத்திலிருந்தே எழுந்தது. மலேசிய அரசில் முக்கிய அங்கமான மலேசிய சீனர் சங்கமே சீன பெண்கள் வேண்டாம் என்னும் கோரிக்கையை விடுத்து அவர்கள் வருகையை முடக்கி வைத்தது. மியான்மாரிலிருந்தும் தொழிலாளர்கள் இப்போது இறக்குமதி செய்யப்படுகிறார்கள். தொடர்ந்து மலேசியா இந்திய துணைக்கண்டத்தின் பக்கம் பார்வையை செலுத்தியது. இப்போது தமிழர்களும் நேபாளிகளும் அதிகமாக தெரிவிக்கப்படுகிறார்கள். இறக்குமதி செய்யப்பட்ட தமிழர்கள் இப்போது எல்லா துறைகளிலும் வேலை பார்க்கிறார்கள். மலேசிய இந்தியர் உணவு விடுதிகள் இப்போது அபார வளர்ச்சி கண்டிருப்பது இப்படி மலிவான தொழிலாளர்கள் கிடைப்பதால் தான். இந்திய முடிவெட்டு கடைகள் ஒரு காலத்தில் தொழிலாளர்கள் இல்லாமல் நலிந்திருந்தன. இப்போது அந்த தொழிலுக்கும் தமிழ் தொழிலாளர் இறக்குமதி அனுமதிக்கப்பட்டிருப்பதால் அவையும் பெருகி செழித்திருக்கின்றன. ஆனால் அவற்றுக்கிடையிலேயும் போட்டிகள் அதிகமாகி புதிய கடைகள் திறக்கப்பட்டு பழைய கடைகள் அந்த போட்டியை சமாளிக்க முடியாமல் திணறுகின்றன. ஆகவே இனியும் முடிவெட்டுக்கு தமிழகத்திலிருந்து ஆட்கள் தருவிப்பதை நிறுத்த வேண்டும் என்ற குரல் அவர்கள் தொழில் சமூகத்திலிருந்தே வர ஆரம்பித்திருக்கிறது. இருப்பினும் தமிழ்நாட்டு தொழிலாளர்கள் இங்கு வருவது தடை செய்யப்பட்டால் பல உள்நாட்டு இந்திய வர்த்தகங்கள் நிலைகுலைந்து மூடுவிழா கண்டுவிடும் அபாயம் இருக்கிறது. தமிழ் தொழிலாளர்களை பொறுத்தவரை புதிய பிரச்சனைகள் பலவும் தோன்றியுள்ளன. சட்டவிரோதமாக இங்கு குடியேற முயன்று அகப்பட்டுக் கொண்டு தடுப்பு முகாம்களில் பலர் அவதிப்படும் கதைகள் அதிகம் ஏற்கனவே வெளியாகி இருக்கின்றன. ஆனால் சட்டபூர்வமாக வருபவர்களிடையிலும் பல பிரச்சனைகள் உள்ளன. முதலில் இந்த ஆட்கள் இறக்குமதி தொழிலில் இறங்கியுள்ள முகவர்கள் தொழிலாளர்களிடம் பணம் பெற்றுக்கொண்டு அவர்களை இறக்குமதி செய்தவுடன் அவர்களுக்கு வேலை ஏதும் பெற்றுத்தராமல் கைவிட்டு விடுவது. இதனால் ஏராளமானோர் பணத்தையும் வாழ்க்கையையும் இழந்து கடனாளிகளாக ஊர் திரும்புகிறார்கள். இந்த கதையை திரைப்படமாகவும் எடுத்து விட்டார்கள். இருந்தும் சூழ்ச்சிக்கார முகவர்களிடம் ஏமாறுவோர் தொகை குறையவில்லை. இரண்டாவது, மலேசிய தமிழ் முதலாளிகள் இப்படி வரும் இறக்குமதி தொழிலாளர்களை அடிமைகள் போல நடத்துவது, இவர்களை ஆடு கோழிகள் போல அடைத்து வைப்பதும், அரைகுறை சாப்பாடு போடுவதும், சம்பளத்தை தராமல் இருப்பதும் நிகழும் கொடுமைகளில் சில. இவற்றின் உச்சமாக கணேசன் என்னும் ஒரு தமிழக தொழிலாளி ஒரு சிறு வர்த்தகரிடம் தொழிலாளியாக சேர்ந்து அந்த வர்த்தகரின் குடும்பத்தால் கொடுமைப்படுத்தப்பட்டு பட்டினி போடப்பட்டு கொலையும் செய்யப்பட்டிருக்கிறார். இந்த வழக்கு தமிழ்நாட்டிலும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. கூட்டாக சேர்ந்து கொலை செய்தவர்களாக அந்த சிறு வர்த்தகர், அவர் மனைவி, அவருடைய மகன் ஆகியோர் கைது செய்யப்பட்டு இப்போது வழக்கு நடைபெற்று வருகிறது. ஒரு நாகரீக காலத்தில் ஒரு வளர்ச்சியும் முன்னேற்றமும் அடைந்த நாட்டில் இந்த கொடுமைகள் நடப்பது பெரும் சோகம். நாடுகள் தங்கள் கடந்த கால அனுபவங்களிலிருந்து பாடம் கற்றுக்கொள்ளாமல் இருப்பது அநியாயம். மலேசிய அரசாங்கம் இதனை சீர்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும். என்றாலும் அனைத்துலக சமுதாயமும், குறிப்பாக இந்திய அரசாங்கமும் அந்நிய தொழிலாளர்களுக்கு போதுமான பாதுகாப்பு ஏற்படுத்த போதிய நெருக்குதலும் தர வேண்டும். இவர்கள் உடல் உழைப்பு தொழிலாளர்களாக இருப்பதால் இவர்களை அனைவராலும் சுரண்ட முடிகிறது என்பதுடன், அரசாங்கங்களும் இவர்களை அலட்சியம் செய்கின்றன. பொருளாதாரம் உலகமயமாகுதல் தீவிரமாக நடைபெற்று வரும் இந்த வேளையில் முதலாளித்துவ முகத்தின் அசிங்கமான பக்கங்களும் தெரிய ஆரம்பித்திருக்கின்றன. வணக்கம்.